நாளை பொங்கல் நாள், தைப்பொங்கல் நாள். அது மட்டுமல்ல, பல தமிழ் அறிஞர்களின் பார்வையில் தமிழ் புத்தாண்டு நாள். தமிழக அரசு தை மாத பிறப்பை தமிழ் புத்தாண்டாக அறிவித்திருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக அது மாற்றப்பட்டு விட்டது. இருந்தாலும் 300 ஆண்டுகளுக்கு முன்பு தை மாதத்தை தமிழ் வருடத்தின் முதல் மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் பழங்கால கல்வெட்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ் பேசும் மக்கள் மட்டுமன்றி உலகமே போற்றும் திருக்குறளை எமக்கு தந்த திருவள்ளுவர் பிறந்த நாள் தை முதல் நாள் என்று 1921 அறிஞர்கள் முடிவெடுத்து 1935 அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். திருவள்ளுவர் பிறந்த நாள் கிறிஸ்துவுக்கு முன் 31 தை முதல் நாள் என்று 1968 தமிழக அரசு அறிவித்தது. ஆக நாளை திருவள்ளுவரின் 2050 பிறந்த நாள். நம் கைகளில் தவழும் திருக்குறள் ஏடுகளாக இருந்த வேளை அதன் அருமை தெரியாமல் ஆற்றில் கலக்க விடுவதும் தீயில் எரிப்பதும் பழக்கமாக இருந்தது என்றும், அதனை காப்பாற்றி அச்சில் கொண்டு வர ஒரு சமையல்காரர்தான் உதவினார் என்றும் அழுத்தமாக சொல்கிறார் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் செந்தலை கௌதமன்.
திருக்குறள் எல்லா நூல்களையும் போல சுவடியாக இருந்ததுதான். எந்த சுவடியும் 300 மேல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எந்த சுவடி மீண்டும் மீண்டும் எழுதப்படுகிறதோ அப்படி எழுதப்படுகின்ற நூல் 200-300 இருக்கும். இப்படி வள்ளுவம் 2000 இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு 300 என்று கிடந்து எத்தனையோ பேருடைய கைகளில் தவழ்ந்து எத்தனையோ திருத்தங்களையும் கூட பெற்றிருக்கலாம். இப்பொழுது நம்முடைய கைக்கு அச்சில் கிடைக்கிறது. முதல் முறையாக அச்சேற்றப்பட்டது 1812. அதுல இன்னும் ஒரு சிறப்பு, இருக்கும் தமிழ் நூல்களில் முதல் முறையாக அச்சேற்றப்பட்ட நூல் இலக்கிய நூல் திருக்குறள் தான். இலக்கிய வரலாற்றிலும் இதற்கென்று பல சிறப்புகள் உண்டு. முதல் முறையாய் குறள் வெண்பா என்ற யாப்பில் எழுதப்பட்ட முதல் நூல் திருக்குறள் தான். சங்க இலக்கியம் போன்ற மற்றவை எல்லாமே உறுதிப்பாடல்களாக தனிப்பாடல்களாக எழுதப்பட்டு ஒருவரால் தொகுக்கப்பட்டவை. ஒரு நூல் என்ற கட்டமைப்போடு உருவான முதல் நூல் திருக்குறள் தான். இந்த திருக்குறளை சுவடி வடிவில் இருந்து நாம் அச்சு வடிவில் பெற்றது 1812 என்றோம். அதற்கு காரணமானவர்கள் 2, ஒருவர் மதுரை மாவட்ட ஆட்சியரின் ஆரிங்டன் என்பவருடைய சமையல்காரராக இருந்த கந்தர் என்பவர். அந்த செய்திகள் பலரும் அறிந்திருக்க கூடும். நம்முடைய சுவடிகளை ஆடிப்பெருக்கென்று ஆற்றில் வைத்து விடுவது வழக்கம். சுவடிகளை ஆற்றில் வைத்து விட்டால் புண்ணியம் என்ற ஒரு நம்பிக்கையும் பரப்பப்பட்டிருந்தது. எஞ்சிய சுவடிகள் உதிர்ந்து போன நிலையில் இருப்பவற்றை அடுப்பெருக்க பயன்படுத்துவதும் நம்முடைய சோகமான வழக்கம், துயரமான வரலாற்று செய்தி. அவருடைய காதுக்கு ஒரு செய்தி வந்திருந்தது. ஆரிங்டன் மதுரை மாவட்ட ஆட்சியர். அவரை போன்ற ஒரு மாவட்ட ஆட்சியர் சென்னை மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் எல்லிஸ். ஆரிங்டனும் எல்லிஸும் நெருங்கிய நண்பர்கள். சுவடிகளை பாதுகாக்கின்ற ஆர்வம் உள்ளவர், முயற்சி உள்ளவர் எல்லிஸ் என்ற செய்தி சமையல்காரராகிய கந்தப்பனுக்கும் தெரிந்திருந்தது. கந்தப்பனும் சமையல்காரர், அடுப்பின் அருகிலேயே இருப்பதற்காக வாய்ப்பு வழங்கப்பட்டவர். அந்த தொழிலில் இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கும் அடுப்பரிப்பதற்கு ஓலைச்சுவடிகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த சுவடிகளில் ஒன்று அழகிய சுவடியா இருப்பதை கண்டு அது ஏதோ ஒரு நல்ல நூலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த சுவடியை மட்டும் தனியே எடுத்து வைத்து விட்டார். முழுமையான சுவடி, அழகிய சுவடி என்ற காரணத்தினால் அது என்ன நூல் என்பது அவருக்கும் தெரியாது. அந்த சுவடியை எடுத்து ஆரிங்டனிடம் கொடுக்க, ஆரிங்டன் அதை எல்லிஸிடம் கொடுக்க, எல்லிஸ் அதை அம்பலவான கவிராயர் என்பவரிடம் கொடுக்க, அவர்தான் இவற்றை எல்லாம் சரிபார்த்து முதல் முறையாய் அச்சேற்றினார் 1812. அதே ஆண்டுதான் ஞானப்பிரகாசர் என்ற தஞ்சையில் இருந்து இதே திருக்குறளை அச்சேற்றினார். இரண்டு சுவடியையும் ஒப்பிட்டு பார்த்து ஒழுங்குபடுத்தி கொடுத்தவர் அதே அம்பலவான கவிராயர் தான். ஆக ரெண்டுக்குமே ஒரே சுவடியாக கூட காரணமாக இருக்கலாம். அச்சேற்றப்பட்ட ஆண்டு 1812, ஆனால் அச்சேரிய நூல்கள் ரெண்டும், ஒன்று தஞ்சையில் இருந்து இன்னொன்று எல்லிஸ் வழியாக சென்னையில் இருந்து. இப்படித்தான் திருக்குறள் முதல் முறையாக அச்சு ஏறியது. அச்சேற்றப்பட்ட பிறகு எல்லார் கைகளையும் எட்டுகின்ற வாய்ப்பை எளிதாக பெற்றது.
அச்சில் திருக்குறளை எடுத்து வந்த பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ் அறத்துப்பாலின் பெரும்பகுதியை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருந்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்து விட்டார்.
எல்லிஸ் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து கொடுப்பார். எல்லிஸ் மொழிபெயர்த்தது அறத்துப்பாலினுடைய ஒரு பகுதியை தான். அறத்துப்பாலையும் முழுமையாக அவர் மொழிபெயர்க்கவில்லை. முழுநூலையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொடுத்தவர் ஜி யு போப், வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வழங்கியவர் கிண்டர்டன் என்பவர். அச்சேற்றிய பெருமைதான் எல்லிசுக்கு உண்டு. அதற்கு முன்னர் சுவடி வடிவிலேயே பல பேரும் அது ஆங்கிலத்திலையும் லத்தீன் போன்ற அயன்மொழிகளிலேயும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள்.
1730 லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்த திருக்குறள் 1767 பிரெஞ்சு மொழியிலும், இந்திய மொழிகளான தெலுங்கு மொழியில் 1887 மலையாளத்தில் 1915 சமஸ்கிருதத்தில் 1922 ஹிந்தியில் 1924 என்று 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.
உலகில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எல்லோரும் அறிந்ததுதான் விவிலியம், பைபிள். அடுத்த நூலாக அண்மை காலம் வரைக்கும் சொல்லப்பட்டது உருசிய நாட்டு புதினம், மார்க்சியம் கார்க்கியின் தாய். மூன்றாம் இடத்தில் இருப்பதாக சொல்லப்படுவது நம்முடைய திருக்குறள். முதல் இரண்டு நூலையும் அந்தந்த நாட்டு அரசுகள் பரப்புகின்றன. ஆனால் திருக்குறளை அந்த நூலின் மேல் ஈடுபாடு உள்ள அறிவாளர்கள் பரப்புகிறார்கள், மக்கள் பரப்புகிறார்கள். இருந்தும் அது மூன்றாம் இடத்துக்கு வருகின்ற அளவிற்கு உயர்வை பெற்றுள்ளது என்பது ஒவ்வொரு தமிழரும் கொள்ள வேண்டிய பெருமையும் மகிழ்ச்சியும் ஆகும்.
பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பல்வேறு நாட்டு தலைவர்களுக்கு சிந்தனை தீனி போட்டிருக்கிறது என்பதை அவர்களே கூறியிருக்கிறார்கள்.
ஜியு போப்பனுடைய மொழிபெயர்ப்பு தான் இங்கர்சாலுடைய கைக்கு கிடைத்து இங்கர்சால் எல்லாம் மேற்கோள் காட்டி பேசுகிறார் திருக்குறளை. அதே போல லியோல்டா டால்ஸ்டாய் திருக்குறளினுடைய ஜியு போப் மொழிபெயர்ப்பை படித்து விட்டுத்தான் அவருடைய நூலிலும் கட்டுரையிலும் எழுதுவார். அந்த கட்டுரையை படித்தவர் தான் அண்ணல் காந்தியடிகள், இந்திய தந்தை என்று போற்றப்படுகின்ற காந்தியடிகள். டால்ஸ்டாய் வாயிலாக திருக்குறள் பெருமையை தெரிந்து கொள்கிறார். அந்த திருக்குறளை நான் படிக்க வேண்டுமே என்று அவர் விரும்புகிறார். காந்திக்கு திருக்குறளை கற்பித்தவர் வள்ளியம்மை என்ற 16 தமிழ் பெண், 18 மறைந்து போகிறார். பிறகுதான் காந்தியடிகள் பெருமிதமாக தெரிவிக்கிறார், அடுத்து ஒரு பிறவி இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று காந்தியடிகளை சொல்ல வைத்த நூல் திருக்குறள்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் நாளை பிறக்கும் திருவள்ளுவர் ஆண்டு குறித்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படி புகழ் வாய்ந்த திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் குறித்த சரியான செய்திகள் பதியப்படவில்லை. ஆனால் பலரும் அது குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். அப்படியானவர்களில் ஒருவர் திருவள்ளுவர் குறித்த ஆராய்ச்சிக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தவரும் ஆய்வு களஞ்சியம் என்ற மாத இதழ் ஆசிரியருமான எஸ் பத்மநாபன்.
திருவள்ளுவர் நெசவாளின்னு சொல்லி கதை அது இல்ல. அவர் வந்து ஒரு நாடாண்ட மன்னர், வள்ளுவ நாட்டை ஆண்ட மன்னர். வள்ளுவ நாடு கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த காலத்துல இருந்திருக்கு. வள்ளுவ நாட்டு முட்டம், வள்ளுவ நாட்டு மேற்கோடு எல்லாம் கல்வெட்டு வருது. அதை ஆண்ட மன்னர் துறவியாகி திருக்குறளை எழுதி மதுரையில போய் அறிஞர்களுக்கு அறிமுகப்படுத்தி மயிலாப்பூர்ல போய் உயிர் நீத்தார். அந்த உயிர் நீத்த இடத்துல கோயில் வந்திருக்கு. அந்த கோயில் வந்து நாயனார் கோயில், ஆவணங்கள்ல அப்படித்தான் இருக்குது. திருவள்ளுவர் பிறந்த இடம் வந்து திருநயினார் குறிச்சின்னு பேரு. முட்டம் கடியப்பட்டினத்துக்கு பக்கத்துல திருநயினார் குறிச்சின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அவர் பிறந்தாரு. அவர் பிறந்ததுனால அந்த இடத்த திருநயினார் குறிச்சின்னு போட்டாங்க. திருவள்ளுவர் நாயனார் இயற்றிய திருக்குறள் அப்படிதான் கேட்ல வருது. நாயனார்னா ஒரு மதிப்புடையவர்னு ஒரு பொருள்ல இங்க பேசப்படுகிறது, பெரியவர் சொல்லி. திருக்குறள் ஏட்டுல வந்து திருவள்ளுவர் நாயனார் இயற்றிய திருக்குறள் அப்படிதான் வருது. பிறந்த இடம் வந்து திருநயினார் குறிச்சி, அந்த பேரை போட்டாங்க. மறைந்த இடம் வந்து மயிலாப்பூர். மயிலாப்பூர் அவர் அங்க இறந்ததுனால அவருக்கு கோயில் கட்டிட்டாங்க. அந்த கோயில் வந்து நாயனார் கோயில்ன்றதான ஆவணங்கள்ல அப்படிதான் இருக்கு. குமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சு வழக்கில் உள்ள ஒரு 100 சொற்கள் திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. உதாரணம் வந்து நாங்க வீட்டுல போறோம்னா குடிக்க வெள்ளம் கொண்டு வரலாம்னு சொல்லுவோம். குளத்துல வெள்ளம் கிடக்கா, கிணத்துல வெள்ளம் கிடக்கா அப்படின்னு சொல்லுவோம். இங்க தமிழ்நாட்டுல வந்து வெள்ளம்னா பெருவெள்ளம், அதான் வெள்ளத்துணையே மரணிட்டம்னு திருவள்ளுவர் பாடியிருக்காரு. குளத்துல உள்ள வெள்ளத்தை தாமரப்பூ இத பாடும்போது சொல்லியிருக்காரு. குளத்துல உள்ள இது வந்து வெள்ளம்னு சொல்லுவோம், வெள்ளத்துணையே மரணிட்டம். அதே போல அவன் பெரிய சோம்பல் புத்தி அப்படி சொல்ல மாட்டான். அவன் பெரிய மடிய வேலையே செய்ய மாட்டாங்க, மடியின்மை ஒரு அதிகாரமே கொடுத்துட்டாரு. இது மாதிரி 100 சொற்களுக்கு மேல பேச்சு வழக்கில் சொற்கள் திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. மயிலாப்பூர்ல அப்படி இல்ல.
திருவள்ளுவர் எங்கு பிறந்தார் என்பதற்கு சரியான ஆதாரம் இல்லை என்று வாதிடுகிறார் செந்தலை கௌதமன்.
வள்ளுவர் எழுதிய நூல் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது, திருக்குறள் சுவடி வடிவில் கிடைத்தது மட்டுமே. அவருக்கு பெயர் வள்ளுவர் என்பதும் அது சுவடி வழியாக அறியக்கூடிய ஒன்றுதான். மற்றபடி அவருடைய மனைவி, குழந்தை, குடும்பம், ஊர், எந்த ஒன்றும் எவருக்கும் தெரியாது, எல்லாமே ஊகம். இந்த ஊகத்தை ஒரு கதை வாயிலாக அச்சேற்றியவர் சரவண பெருமாள் ஐயர். ஆதி என்ற தாய், பகவன் என்ற தந்தை என்றெல்லாம் அவர் சொந்த கதையை எழுதி சரவண பெருமாள் ஐயர் அச்சேற்றி விட்டார். அவருடைய உடன்பிறந்தாராகிய விசாக பெருமாள் ஐயர் அதை விரிவுபடுத்தி அடுத்த பதிப்பில் அதே கதையை எழுதிவிட்டார். இன்றைக்கும் அந்த கதை வரலாறு என்பது போல் பலரால் நம்பப்படுகிறது. இது கதை.
திருக்குறளில் இடம்பெறும் சில சொற்களை மட்டும் வைத்துக் கொண்டு அவர் எங்கே பிறந்தார் என்பதை உறுதியாக கூறிவிட முடியாது என்ற வாதத்தை முன்வைத்தால் மேலும் ஆதாரங்களை எடுத்து காட்டுகிறார் எஸ் பத்மநாபன்.
இது போல சில பழக்க வழக்கங்கள், புடி விதப்புன்னு உண்டு, புளிதீர விதைக்கெல்லாம் சொல்லுவாங்க, தொடி புழுதி கக்ஷா உணக்கில் பிடித்து எருவும் வேண்டாவது சாரப்படும் சொல்லி வள்ளுவர் பாடுவாரு. அதே போல இங்க உள்ள மீனவர்கள் வந்து தூண்டில்ல ஜெருகியை வச்சுதான் மீன் பிடிப்பாங்க பாடுவாரு. தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று சூது விளையாடாத விளையாடுனா இந்த மீன் மயங்கி அந்த மின் மினுப்புக்கு மயங்கிட்டு விழுந்த மாதிரி நீயும் விழுந்துருவேன்னு சொல்லி சூது அதிகாரத்துல பாடுவாரு. இந்த தூண்டில்ல ஜெருகியை வச்சு மீன் பிடிக்கிறது குமரி மாவட்டத்தில் உள்ள வழக்கம். கரியப்ப அவர் பிறந்த இடத்துல உள்ள கரியப்பட்டினா முட்டம் பக்கத்துல இங்குள்ள மீனவர்கள் வந்து தூண்டில்ல 100 தூண்டில்ல ஜெருகியை கட்டி போட்டுருவாங்க, அந்த ஜெருகிக்கு மயங்கி மீன் விழும். இது வேற இடத்துல இந்த வழக்கம் கிடையாது. அது போல பேச்சு வழக்கு, பழக்க வழக்கங்கள், கல்வெட்டு, இடப்பெயர் ஆய்வு, வள்ளுவநாடு, திருநயினார் குறிச்சி, இதெல்லாம் அவருக்கு பேரு, அவருக்கு பேர்ல வந்த இடங்கள் திருநயினார் குறிச்சி. அப்ப பேச்சு வழக்கு, பழக்க வழக்கங்கள், கல்வெட்டு, இடப்பெயர் ஆய்வு, இந்த அடிப்படையில திருவள்ளுவர் பிறந்தது குமரி மாவட்டம், வாழ்ந்தது மதுரை, மறைந்தது மயிலாப்பூர் என்று சொல்லி மொரீஷியஸ் உலக தமிழ் மாநாட்டில் நான் ஆய்வுரையாக சமர்ப்பித்தேன்.
அத்துடன் எழுவாய் உயர்திணையாக இருந்தாலும் பயனிலை அகிருணையாக கூறுவது இந்த மக்களின் வழக்கம் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் எஸ் பத்மநாபன்.
அவரு மன்னராக இருந்தனால்தான் சீரடி ஒத்தர்களை வந்து ஓப்பனா பாராட்டக்கூடாதுன்னு இருக்கு, இந்த சிபிஐ ரூல்ஸ்ல அது இருக்கு. இதை வள்ளுவர் சொல்லுவாரு. இது ஒரு நெசவாளிக்கு சொல்ல முடியாது. அரசராகட்டோ அமைச்சராக இருந்தா தான், சாணக்கியன் வந்து அமைச்சராக இருந்தனால்தான் அர்த்தசாஸ்திரம் எழுத முடிஞ்சு. இவர் மன்னராக இருந்தால் தான் ஆட்சி நுட்பங்களை பாடுவாரு. ஒற்றர்களை எப்படி பாராட்டக்கூடாது சொல்லி அவர் திருக்குறளில் பாடுவாரு. இது ஒரு சாதாரண நெசவாளிக்கெல்லாம் இதை சொல்ல முடியாது. இவர் மன்னராக இருந்ததுனால அந்த பழக்கத்தை அவர் சொல்லுவாரு. பழக்கம் இதெல்லாம் வச்சுதான் மொரீஷியஸ் உலக தமிழ் மாநாட்டில் தென்குமரி தந்த திருவள்ளுவர் தலைப்பிலே பேசினேன்.
திரு பத்மநாபனின் ஆய்வை கலைஞர் கருணாநிதியும் ஏற்றுக்கொண்டதை மகிழ்வுடன் பகிர்ந்து கொண்டார் அவர்.
அதை கலைஞர்கிட்ட ஒண்ணு கொடுத்தாங்க. கலைஞர் தலைப்பை பார்த்துருக்கு, என்னையா எங்க ஊரா உங்க கொண்டு போச்சுக்கலாம்னு கேட்டாரு. தென்குமரி தந்த திருவள்ளுவர் பிற ஒரு வாரம் கழிச்சு போனேன். நான் படிச்சு பார்த்தேன், நிச்சயமா அவரு கன்னியாகுமரி மாவட்டம் தான். ஒரு நம்பூதிரி இனத்தில் உள்ள ஒரு பழக்க வழக்கத்தை வள்ளுவர் சொல்லுவாரு. இது ஒரு மயிலாப்பூர்காரன்னு சொல்ல முடியாது. கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை அடிக்கல் நாட்டினாங்க, வெளியிட்டாரு. தென்குமரி தந்த திருவள்ளுவர் வெளியிட்டாரு. அத கன்னியாகுமரி மாவட்ட விவரச்சோடி, அதான் கெசட்டியர்லயே அதை போட வச்சிட்டாரு.
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவருக்கு விருது வழங்கி மரியாதை செலுத்தியுள்ளார்.
திருவள்ளுவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு ஜெயலலிதா அம்மா எனக்கு தமிழ் சமூக விருது என்னால மறக்க முடியாது.
திருவள்ளுவர் கன்னியாகுமரியில் பிறந்திருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் செந்தலை கௌதமன், அவர் நிச்சயமாக மயிலாப்பூரில் பிறந்திருக்க வாய்ப்பு குறைவு என்று சொல்கிறார். இருந்தாலும் அது முக்கியமில்லை என்ற வாதத்தை முன்வைக்கிறார் அவர்.
மயிலாப்பூர் கன்னியாகுமரி என்று சொல்லப்படுவதெல்லாம் அதிலே சொல்லுகின்ற சொற்களை வைத்து சொல்லுகின்றார்கள். கன்னியாகுமரியில உள்ள வழக்கு, அதனால் அவர் கன்னியாகுமரி சேர்ந்திருக்கலாம், அது கூட ஒரு வகையிலே ஒரு ஊகம், சொற்களை வைத்து சொல்லுவது. மயிலாப்பூர் என்பதெல்லாம் கதை, அது ஊகிப்பதற்கே இடமில்லாத ஒரு கதை. நமக்கு தேவை பாரதிதாசன் சொன்னதுதான், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்திய துணைக்கண்டத்துக்கு மட்டும் பெருமை இல்லை, உலகத்திற்கே பெருமை. 2000 ஆண்டுக்கு முன்னால் இப்படி ஒரு மொழி இனம் கடந்து மானுடத்தை மட்டுமே நேசிக்கின்ற ஒரு நூலை படைத்த இலக்கிய வாணன் எந்த மொழியிலும் இல்லை. அதைத்தான் அண்டவெளி பாடகன் என்று ஆங்கில பேரறிஞர் ஒருவர் எழுதுவார். யூனிவர்சல், பிரபஞ்சம் முழுமைக்குமான இலக்கியத்தை எழுதியிருப்பவர் என்று அவரை பற்றி உயர்வாக சொல்லுகிறார். அதனால் அவரை ஒரு ஊருக்குள் அடக்க வேண்டும் என்பது அவரவர் விருப்பம். அதுக்கான வரலாற்று சான்று எதுவும் இல்லை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் நாளை பிறக்கும் திருவள்ளுவர் ஆண்டு குறித்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அண்மையில் சமூக வலைத்தளத்தில் ஒருவர் வள்ளுவரை தாத்தா என எதை வைத்து சொன்னார்கள், ஏன் வள்ளுவர் பாட்டியாக இருந்திருக்க முடியாது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். முதன்முறையாக வெண்பாவை 2 அடியில் எழுதியது இலக்கண குற்றம் என்று சங்கப் புலவர்கள் வாதிடும் போது அதை எதிர்த்து ஔவையார் வாதிட்டார் என்று காரணம் காட்டி திருக்குறளை எழுதியவர் ஆணா பெண்ணா என்ற கேள்வியை சமூக வலைத்தளத்தில் அவர் உலவ விட்டிருக்கிறார். அந்த கேள்வியை ஆராய்ச்சியாளர் எஸ் பத்மநாதனிடம் முன்வைத்தோம்.
ஆண் தான் ஒரு சந்தேகமே கிடையாது. இங்க நம்ம திருவள்ளுவருக்கு இந்த காணி ஒரு மலை ஜாதி காட்டு இதுல ஒரு காணி காணி இனத்தவரன்னு இருக்காங்க. அவங்க வந்து திருவள்ளுவர் தெய்வமா கும்பிடுவாங்க. வள்ளுவர் மலை வள்ளுவத்தி மலைன்னு சொல்லி அங்க இருக்கு. வள்ளுவர் பேர்லயே மலை கம்ப்ளீட்டா வள்ளுவத்தி மலை. அது வந்து அவருக்கு ஓய்வு அந்த காலத்துல மன்னரா இருக்கும்போது அங்க போய் ஓய்வு எடுத்திருக்காரு. அவங்க வந்து தெய்வமா கும்பிடுவாங்க இப்பவும் இந்த காணி இனத்தவர். திருவள்ளுவர் பத்தி நிறைய வரலாறுகள் பொலஞ்சு கிடந்து இதை பூரா நான் வெளியில கொண்டு வந்தேன். செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் நடக்கும்போது வட்டார வழக்கிலும் வள்ளுவர் வரலாறும் தலைப்பில் பேசுவேன். எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. கம்ப்ளீட்டா வட்டார வரலாறை வச்சு திருவள்ளுவர் இங்குதான் பிறந்தார் சொல்லி செம்மொழி மாநாட்டுல ஆய்வு கட்டுரையாங்க. அதுவும் நூலாட்டு வந்திருக்கு.
நம் எல்லோரையும் இணைப்பது மொழி மட்டுமல்ல திருக்குறள் என்ற போற்றப்பட வேண்டிய நூலும் தான் என்கிறார் செந்தலை கௌதமன்.
நமக்கு தேவை வள்ளுவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் தான். அந்த கருத்துக்கள் இன்றைக்கு குஜராத்தியாய் பிறந்த காந்தியடிகள் மனத்துக்குள்ளேயே புகுந்து ஆப்பிரிக்காவிலே அவர் வள்ளியம்மை வழியாக இந்த திருக்குறளை படித்து அடுத்து ஒரு பிறவி இருந்தால் நான் தமிழனாய் பிறக்க வேண்டும் என்று சொல்ல வைத்திருக்கிறது. இந்த பிறப்பில் தமிழராய் பிறக்கின்ற பேறு பெற்றவர்கள் நாம் உலகம் முழுவதும் சுதறி கிடக்கிறோம். நம்ம இணைப்பது மொழி மட்டுமே. நிலம் பிரித்திருந்தாலும் மொழி இணைக்கிறது, திருக்குறள் இணைக்கிறது. அதனால் நாம் அடுத்த பிறவியில் பெருமை பெற விரும்பிய காந்தியடிகளை போல் இல்லாமல் இந்த பிறவியிலேயே பெருமை பெறுகின்ற பேறு பெற்றிருக்கிறோம். அந்த திருக்குறளை இல்லந்தோறும் பரப்புவோம், இளையோருக்கு எடுத்துச் சொல்லுவோம். வள்ளுவர் பிறந்த நாள் பொங்கல் நாள், அது தமிழ் புத்தாண்டு நாள் என்று சொல்வோம். திருவள்ளுவர் ஆண்டு 2050 இந்த பொங்கல் நாளில் பிறந்துள்ளது. அனைவருக்கும் சொல்வோம் பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்.
ஆம் நேயர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.